2022 மே மாத தென்றலில் பாசு ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி பகுதி 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தெய்வீக இல்லறம் தட்சிணேஸ்வரத்தில் அன்னை சாரதா தேவியின் தவ வாழ்க்கை தொடர்ந்தது. தோத்தாபுரியிடம் சந்நியாசம் எடுத்துக் கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். உலகியலை பொறுத்தவரை அவர் ஒரு துறவி. ஆனால் மனைவி சாரதையோ உடன் வசித்து வந்தார். அவர்கள் நடத்தி வந்த இல்லறமோ தெய்வீக இல்லறமாக இருந்தது. அது சாதாரண மானுடர்களின் இல்லற வாழ்க்கையை போன்றது அல்ல. சாரதா தேவியை மனைவியாக மட்டுமே கருதாமல் தான் வணங்கும் ஜெகன் மாதாவாகவே ராமகிருஷ்ணர் கருதினார். சாரதா தேவியும் அதற்கான ஏற்பு நிலையில் உயரிய ஆன்மீக உணர்வில் இருந்தார். இருவருக்கும் சாதாரண மனிதர்களுக்கான தேவைகள் என எதுவுமே இருக்கவில்லை. அதனால் அவர்கள் அந்த உயர்ந்த தெய்வீக இல்லற வாழ்வை நடத்த முடிந்தது. கணவராக மட்டுமல்லாமல் குருவாகவும் இருந்து வாழ்வின் உண்மைகளையும் மெய்ப்பொருள் தத்துவங்களையும் தொடர்ந்து சாரதா தேவிக்கு உபதேசித்தார் ராமகிருஷ்ணர். அதன் விளைவாக சாரதா தேவியும் ராமகிருஷ்ணரை போல அடிக்கடி சமாதி நிலை எய்தும் அளவிற்கு உயர்ந்தார். மனைவி என்ற முறையில் சாரதா தேவி குருதேவர் ராமகிருஷ்ணருக்கு பணிவிடை செய்வது வழக்கம். அவ்வாறே ஒரு நாள் குருதேவருக்கு கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். அப்போது சாரதை குருதேவரிடம், சுவாமி, தாங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு குருதேவர், என்ன நினைப்பது? எந்த அன்னை இங்கு கோயிலில் எழுந்தருளி உள்ளாளோ அவளே நக்பத்திலும் எனக்கு தாயாக இருக்கிறாள். இதோ என் முன்னால் அமர்ந்து கால்களையும் பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாள் என்று கூறி வணங்கினார். இவ்வாறு மனைவியை தெய்வமாக பார்க்கும் அளவிற்கு அவர்கள் இல்லற வாழ்வு தெய்வீக இல்லற வாழ்வாக பக்குவப்பட்டிருந்தது. சக்தி வழிபாடு, பெண்ணை பாலாம்பிகையாக, குமரியாக, தேவியாக, காளியாக என பல்வேறு ரூபங்களில் போற்றி தொழுவது அம்பாள் வழிபாட்டில் ஒரு வகை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னை சாரதா தேவியை இவ்வாறு வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். சாரதியை மலர்களால் அலங்கரித்து பீடத்தில் எழுந்தெழச் செய்து காளி அன்னையாகவே பாவித்து மலர் சாற்றி தூப தீபம் காட்டி அவ்வப்போது வழிபடுவார். இந்த வழிபாட்டின் மூலம் தன்னிடம் இருந்த மகத்தான சக்தியை சாரதியிடம் குடிகொள்ளும்படி செய்தார் அவர். தொடர்ந்து இவ்வாறான வழிபாடுகளின் மூலம் மிக உயர்ந்த ஆன்மீக நிலைகளை எய்தினார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. அன்னையும் அண்ணலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நாடி சீடர்கள் பலர் வரத் தொடங்கினர். வந்தவர்களுக்கு அன்னையின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் ராமகிருஷ்ணர். ஸ்ரீ சாரதா தேவி தனக்கு எந்த விதத்திலும் குறைவானவள் அல்ல என்பதை அன்பர்கள் அனைவரும் உணரும் பொருட்டு திரிகுணாதீதரை அன்னையிடமே மந்திர தீட்சை பெற்றுக் கொள்ளும்படி உத்தரவிட்டார். இதன் மூலம் தான் வேறு, அன்னை வேறு அல்ல என்பதை சீடர்களுக்கு உணர்த்தினார். அதை கேட்டவாறு ஆண் சீடர்கள் மட்டுமல்லாது பெண் சீடர்களும் போற்றி புகழுமாறு தூய தவ வாழ்வு வாழ்ந்தார் சாரதா தேவி. சாரதியின் தீவிர யோக சாதனை அவரை முற்றிலும் ஆன்மீகத்தில் அமிழ்த்திவிடும் என்பதை உணர்ந்தார் ராமகிருஷ்ணர். விவேகானந்தருக்கு வேண்டிக் கொண்டது போலவே காளி அன்னையிடம் சாரதா தேவியையும் மாயையில் கட்டி போடுமாறு வேண்டிக் கொண்டார். அதற்கு காரணமும் இருந்தது. தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணர் தன் அந்திம காலம் நெருங்கி வருவதை நன்கு உணர்ந்திருந்தார். தனது மறைவுக்கு பின் சாரதா தேவி உயிர்த்தரிக்க மாட்டாள் என்பது அவருக்கு புரிந்திருந்தது. ஆகவே உலகே இயலான பற்றுக்கோடு ஒன்று அமைந்து அவர் வாழ வேண்டும் என்றும் தனக்கு பின்னும் சீடர்கள் செய்யும் சேவைகள் அன்னையின் வழிகாட்டலில் தொடர வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். ராமகிருஷ்ணர் சிரித்தார். ராமகிருஷ்ணரின் அந்திம காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த அன்னை மிகுந்த மன வருத்தமுற்றார். அவரை எப்படியாவது பிழைக்க வைக்கும்படி காளியிடம் வேண்டிக் கொண்டார். அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உண்ணாமல் உறங்காமல் 3 நாள் தீவிர நிஷ்டையில் ஆழ்ந்தார். தியானத்தின் நிறைவில் அவர் மனதில் யார் கணவன், யார் மனைவி, ஆண் யார், பெண் யார், சர்வம் பிரம்மமயம் என்பதான தெளிவு தோன்றியது. பானை உடைவது போன்ற ஒரு காட்சியும் ஏற்பட்டது. மனத்தெளிவு பெற்ற சாரதை தன் இருப்பிடத்தை அடைந்தார். கட்டிலில் படுத்திருந்த ஸ்ரீராமகிருஷ்ணர், என்ன, எல்லாம் மாயை என்பதை தெரிந்து கொண்டாயா என்று சொல்லி சிரித்தார். முக்காலத்தையும் அறிந்த அவருக்கு சாரதா தேவியின் அனுபவமா தெரியாது. குருதேவரின் பெருமையை முழுமையாக உணர்ந்து கொண்ட அன்னை அவரை வணங்கினார். காளியும் அவரே, கணவரும் அவரே. மற்றொரு சமயம் அன்னை தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவருக்கு காளி மாதாவின் காட்சி கிடைத்தது. ஆனால் மாதாவின் கழுத்து ஒரு புறமாக வளைந்திருந்தது. அதை கண்டு திகைத்த சாரதை அதற்கான காரணத்தை மாதாவிடம் கேட்டார். அதற்கு காளி தேவி ஸ்ரீராமகிருஷ்ணனின் உருவத்தையும் அவருக்கு தொண்டையில் ஏற்பட்டிருக்கும் புற்றுநோயையும் காட்டி, இதனால்தான் எனக்கும் கழுத்தில் இப்படி இருக்கிறது என்று கூறி மறைந்தார். ஸ்ரீ காளி அன்னை வேறு, தன் கணவராக இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் வேறு அல்ல என்ற உண்மையை இது சாரதா தேவிக்கு உணர்த்தியது. நாளடைவில் படுத்த படுக்கையானார் ராமகிருஷ்ணன். பிறர் உதவி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாத நிலை வந்தது. ஒரு நாள் சாரதா தேவி தனது அறையில் ஏதோ வேலையாக இருந்தார். எதேச்சையாக அவர் குருதேவர் அறைப்பக்கம் பார்த்த பொழுது குருதேவர் வேக வேகமாக எங்கோ போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார். சாரதா தேவிக்கு இது மிக அதிசயமாக இருந்தது. எழுந்திருக்க கூட முடியாதவர் இத்தனை வேகமாக எங்கோ செல்கிறாரே, எப்படி சாத்தியம்? சென்றது குருதேவர் தானா என்று சந்தேகம் ஏற்பட்டது. உடனே குருதேவரின் படுக்கை அறைக்கு சென்று பார்த்தார். குருதேவர் படுக்கையில் இல்லை. திகைத்து போனார் சாரதா தேவி. சிறிது நேரம் கழித்து மீண்டும் குருதேவரின் அறைக்கு சென்று பார்த்தார் அன்னை. அங்கே குருதேவர் வழக்கம் போல களைப்புடன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அன்னை வியப்புடன், இதற்கு முன் எங்கே வெளியே போய்விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு குருதேவர் நேரடியாக பதில் கூறாமல், எங்கேயும் போகவில்லை, எல்லாம் கொதிப்படைந்த மூளையின் கற்பனை என்று வேறென்ன என்றார். சாரதா தேவியும் தான் கண்ட காட்சி பற்றி விடாமல் வற்புறுத்தி கேட்கவே ராமகிருஷ்ணர் நிரஞ்சனும் இன்னும் சில சீடர்களும் பேரீச்சம்பழம் பறிக்க சென்றிருந்ததாகவும், அப்போது மரத்தில் மறைந்திருந்த பாம்பு ஒன்று நிரஞ்சனை கொத்த வந்ததாகவும், அவனை காப்பாற்றவே விரைந்து சென்றதாகவும் தெரிவித்தார். இதை கேட்ட அன்னை வியப்பில் ஆழ்ந்தார். படுத்த படுக்கையாக இருந்தாலும் தன்னை சரணடைந்து சீடரை காப்பது குருவின் கடமை என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியது. மட்டுமல்ல, குருதேவர் ராமகிருஷ்ணன் சாதாரண உடல் தாங்கி இருந்தாலும் அந்த நிலையை விட மிக மிக மேம்பட்டவர் என்ற உண்மையையும் அனைவருக்கும் உணர்த்தியது. மகா சமாதி. 1886 ஆகஸ்ட் மாதம் 15 நாள் குருதேவர் ராமகிருஷ்ணர் மகா சமாதி அடைந்தார். மறுநாள் காசிப்பூர் மயானத்தில் அவர் உடல் எரியூட்டப்பட்டது. அவரது சீடர்கள் குருதேவரது மறைவால் மனம் சோர்ந்து போயினர். சுவாமி விவேகானந்தரின் வழிகாட்டுதலில் மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டனர். அன்னை சாரதா தேவியும் மிகுந்த மனவருத்தத்திற்கு உள்ளானார். இந்து மத வழக்கப்படி தனது மங்கள அணிகளை துறந்த அவர் தான் அணிந்திருந்த கை வளையல்களை கழற்றினார். உடன் புடவையின் சிவப்பு கரையையும் கிழிக்க முற்பட்டார். அப்போது குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சூட்சும உருவில் அன்னை முன் தோன்றினார். சாரதா, நீ என்ன செய்கிறாய்? நான் எங்கே போய்விட்டேன் என்று நினைக்கிறாய்? ஓர் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு போயிருப்பது போல நான் போயிருக்கிறேன், அவ்வளவே என்று கூறிவிட்டு மறைந்தார். பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் கடந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பதை புரிந்து கொண்ட அன்னை மனம் தேறினார். அது முதல் குருதேவரால் ஷோடசி பூஜையின் போது தனக்கு அணிவிக்கப்பட்ட கை வளையல்களை அணிந்ததுடன் சிவப்பு கரை போட்ட வெண்ணிற புடவை அணிய ஆரம்பித்தார். காட்சியும் கட்டளையும். காசி, மதுரா, பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கு யாத்திரை சென்றார் அன்னை. பிருந்தாவனத்தில் அவருக்கு ராமகிருஷ்ணரின் நினைவு மிக தீவிரமாக எழுந்தது. அவரது பிரிவை நினைத்து ஏங்கினார், கலங்கினார், கண்ணீர் விட்டு அழுதார். உடன் சாரதா தேவி முன் காட்சி அளித்த பரமஹம்சர், நீ ஏன் இப்படி அழுது துடிக்கிறாய்? நான் இங்கேதானே இருக்கிறேன், எங்கே போய்விட்டேன்? நான் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்குத்தானே சென்றிருக்கிறேன் என்றார் மீண்டும். அதை கேட்ட சாரதா தேவி மனம் தேறினார். நாளடைவில் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்போதும் தன்னுடன் இருந்து வழி நடத்துவதை உணர்ந்தார். பல்வேறு ஆன்மீக அனுபவங்கள் வாய்க்க பெற்றார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்குள் தான் ஐக்கியமாகிவிட்டதையும் உணர்ந்தார். சூட்சும உருவில் காட்சி தந்த ஸ்ரீராமகிருஷ்ணரின் கட்டளைப்படி சீடர் யோகானந்தருக்கு மந்திர தீட்சை அளித்தார். தவ வாழ்வு. அன்னையின் தவ வாழ்வு தொடர்ந்தது. சிறிது காலம் தன் சொந்த ஊரான ஜெயராம்பாடியில் வசித்த அன்னை சாரதாதேவி பின் கல்கத்தாவிற்கே நிரந்தரமாக சென்று தங்கினார். கோலாப்மா, யோகின்மா போன்ற பெண் சீடர்கள் அன்னை சாரதாதேவிக்கு உறுதுணையாக இருந்தனர். ஒரு நாள் அன்னை தியானத்தின் போது ஒரு காட்சியை கண்டார். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கங்கை நீரில் இறங்குகிறார். அப்படியே அவரது உடல் நதியில் கரைந்து விடுகிறது. உடனே கங்கையில் இறங்கிய சுவாமி விவேகானந்தர் அந்த கங்கை நீரை கைகளில் அள்ளி அள்ளி எல்லா பக்கமும் தெளிக்கிறார். இந்த காட்சி மூலம் குருதேவரின் கொள்கைகளை உலகம் முழுவதும் சுவாமி விவேகானந்தர் பரப்புவார் என்ற உண்மையை அன்னை புரிந்து கொண்டார். சீடர்களுக்கும் குருதேவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக தான் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார். பேலூர் மடம். 1888 அன்னை கயைக்கு சென்றார். அங்கு சாதுக்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் உணவு கூடங்கள் இருப்பதையும் அவர்கள் தங்குவதற்கு தனித்தனி மடங்கள் இருப்பதையும் கண்டார். அந்த வசதிகளை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் துறவி சீடர்கள் இருந்த ஏழ்மை நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து மனம் வருந்தினார். சீடர்கள் உணவுக்கும் தங்கும் இடத்திற்கும் அலைந்து திருவதை கண்டு, பகவானே, உன் பெயரால் வீடு வாசல் என அனைத்தையும் துறந்த என் குழந்தைகள் உணவிற்காக அலைவதை என்னால் தாங்க முடியவில்லை. உனக்காக யாரெல்லாம் உலகை துறக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உணவிற்கும் உழைக்கும் இருப்பிடத்திற்கும் துன்பப்படாமல் இருப்பார்களாக. அவர்கள் உனக்காக ஒன்று கூடி ஓரிடத்தில் வசிக்க வேண்டும். துன்பத்தால் வாடும் மக்கள் அவர்களை நாடி உன் உபதேசம் பெற்று ஆறுதல் பெற வேண்டும். அதற்கு அருள் புரிவாயாக என்று தினந்தோறும் பிரார்த்தித்து வந்தார். சிரத்தையான பிரார்த்தனை பலிக்காமல் போகுமா? பலித்தது. அதுவே ராமகிருஷ்ண மடங்களின் தலைமைச் செயலகமான பேலூர் மடம் உருவாக காரணமானது. கொடையாளர்களின் ஆதரவாலும் சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்ட சீடர்களின் அயராத முயற்சியாலும் அது உருவானது. குருதேவரின் ஆசைகளுடனும் அன்னை சாரதா தேவியின் ஒரு துணையுடனும் சுவாமி விவேகானந்தர் தலைமையிலான சீடர்கள் ராமகிருஷ்ணரின் அருட்பணிகளை முன்னெடுத்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் உருவானது. 1899 அன்னையை கவனித்து வந்த சீடர் யோகானந்தர் மறைந்தார். அதன் பிறகு அன்னையை பாதுகாக்கும் பொறுப்பை சாரதானந்தர் ஏற்றுக்கொண்டார். 1902 சுவாமி விவேகானந்தரும் மகா சமாதி அடைந்தார். அன்னை மிகவும் துயருற்றார். 1906 அன்னையின் தாய் ஷியாமா சுந்தரி மறைந்தார். மெல்ல மெல்ல இவற்றில் இருந்து மீண்டு வந்தார் அன்னை. புனித பயணங்கள். 1909 அன்னை வசிப்பதற்காக கொல்கத்தாவில் உத்போதன் என்னும் தனி வீடு கட்டப்பட்டது. 1911 அன்னை சென்னைக்கு வந்தார். ஒரு மாத காலம் தங்கி பலருக்கும் தீட்சை அளித்தார். சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த ராமகிருஷ்ணானந்தர் அன்னைக்கு உதவிகரமாக இருந்தார். பின் ராமேஸ்வரம் சென்று ராமநாதருக்கு தன் கையால் அபிஷேகம் செய்து வழிபட்டார். பெங்களூர் ராஜமுந்திரி வழியாக கொல்கத்தா திரும்பினார். 1912 காசிக்கு சென்று சுமார் 3 மாதம் தங்கினார். அக்காலகட்டத்தில் பலருக்கு மந்திர தீட்சை அளித்து சீடர்களாக ஏற்றுக்கொண்டார் அன்னை. அதில் ஆண் பெண், இளையோர், முதியோர், கற்றோர், கல்லாதோர் என எந்த பாகுபாடும் பார்க்கவில்லை. அச்சீடர்களை அவர் தனது மகன் மற்றும் மகளாகவே கருதினார். அவர்களது உயர்வுக்காக அனுதினமும் பிரார்த்தித்தார். குருதேவர் மறைந்த நிலையில் அவரே அனைத்து சீடர்களுக்கும் குருதேவராகவும் தாயாகவும் இருந்து வழி நடத்தினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அவதார லட்சியத்தை மிக நீண்ட காலம் வாழ்ந்து பூர்த்தி செய்தார் அன்னை. அன்னை மகாசமாதி. 1919 இறுதியில் அன்னை சில காலம் சொந்த ஊரான ஜெயராம்பாடிக்கு சென்று வசித்தார். அங்கு அவருக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்பட்டது. சிகிச்சை அளித்தும் குணமாகவில்லை. பின் அன்னை 1920 கல்கத்தாவிற்கு வந்து வசித்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் நோய் குணமாகவில்லை. ஜூலை 20, 1920 அன்னை காலமானார். அவரது பூத உடல் வேலூர் மடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்கு பின் கங்கை கரையில் எரியூட்டப்பட்டது. பின் மடத்தில் அவரது நினைவாக அவரது உருவச் சிலை நிர்மாணிக்கப்பட்டு அது கங்கை கரையை பார்த்திருக்கும் வகையில் சிறு கோயிலும் எழுப்பப்பட்டது. ஜெயராம்பாடியிலும் அவர் பிறந்த வீட்டில் அன்னைக்கு ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டது. அன்னையின் உபதேசங்கள். இறைவனை அடைய தேவையானது உண்மையான அன்பே. போதுமென்ற மனதுக்கு நிகரான செல்வம் வேறில்லை, பொறுமைக்கு சமமான பண்பு வேறேதும் இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் சாதிப்பதற்கு அரிய எதையும் உண்மையான பக்தியின் மூலம் சாதிக்க முடியும். மன ஒருமைப்பாடின்றி பல மணி நேரம் பிரார்த்தனை தியானம் செய்வதை விட 2 நிமிடங்கள் முழுமையான ஒருமைப்பட்ட மனத்துடன் பிரார்த்தனை தியானம் செய்வது நல்லது. துன்பங்கள் வாழ்க்கையில் தொடரத்தான் செய்யும், ஆனால் அவை நிலைத்து நிற்காது. பாலத்திற்கு அடியில் என்றும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரை போல் அவையும் நில்லாமல் ஓடிவிடும். பிரசீத மாதர் வினயேனையாச்சே நித்யம் பவஸ்னேகவதி சுதேஷு பிரேமைக பிந்தும் சிர தக்த சித்தே விஷிஞ்ச சித்தம் குருநக் சுஷாந்தம். அம்மா, உன்னிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன், நீ என்றும் உன் குழந்தைகளிடம் அன்புடன் இருப்பாயாக. நெடுங்காலும் வெம்மையில் கிடக்கும் எமது உள்ளங்களில் உன் அன்பு துளிகளை பெய்திடுவாயாக. சுவாமி அபேதானந்தர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.